السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையால் புனித மிகுந்த இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தை நம்முடைய உயிர் மூச்சாக பேணி வாழ்ந்து வருகிறோம். இந்த நேரத்தில் அழகிய மார்க்கமும் அன்றாட வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்குவதற்காக கண்மூடுகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும், அது எந்த மாதிரியாக பேண வேண்டும், என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தான் தீர்மானிக்கும். ஏனைய பிற மதத்தவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கை, நம்முடைய இஷ்டத்திற்கேற்ப நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை, வாழ்ந்து கழிக்க வேண்டிய வாழ்க்கை, ரசிக்க வேண்டிய வாழ்க்கை என்று நமக்கு நாமே சட்டத்தையோ திட்டத்தையோ எழுதி வைத்துக் கொண்டு அல்லது செயல்முறைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பில்லாத வாழ்க்கை முறையை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காது. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் வழிநடத்த வேண்டும், நம்முடைய பேச்சை நாம் எப்படி அமைக்க வேண்டும், நம்முடைய ஆடையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்லித் தருவதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்பித்து தருகிறது. இந்த போதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஈருலக வாழ்க்கையிலையும் ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு மகத்தான மனிதர்களாக நம்மால் உருவாக முடியும். இன்றைக்கு மார்க்கத்தினுடைய கட்டுக்கோப்புகளுக்கும் வரையறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அலட்சியமாக பார்க்கக்கூடியவர்களாக, உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டால் அத்தோடு இந்த உலகத்தை நோக்கி பாயக்கூடிய, உலக கவர்ச்சிகளை நோக்கி சாயக்கூடிய ஒரு அவல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். எல்லா விஷயங்களும் சேர்த்துத்தான். காலங்காத்தால நாம கண் விழிக்கிறோம் என்றால் அது அதிகாலை பொழுதாக இருக்க வேண்டும், ஃபஜ்ர் தொழுகைக்காக எழ வேண்டும். தொழுகை என்ற ஐங்கால தொழுகையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், கடமையாக ஆக்கியிருக்கிறது என்றால், ஃபர்து என்று நமக்கு கற்பித்து தருகிறது என்றால், இந்த தொழுகை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த அழகிய மார்க்கத்தில் இந்த அழகான உபதேசத்தை, இந்த அழகான வணக்க வழிபாட்டை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபுறம் கற்றுத்தர, ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ அப்படியே நேர் எதிராக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை, அலட்சியத்தோடு அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய கண்விழிப்பும் 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி என்று ஆரம்பிக்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை? அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்கே போனது என்பதை யோசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சல்ல சுபஹ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, சுபஹ் தொழுகையை நிறைவேற்றி விடுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார், அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே அவரை எடுத்துக் கொள்கிறான், தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். இந்த உன்னத தூதரனுடைய, இந்த உத்தம தூதரனுடைய உன்னதமான இந்த உபதேசம் எங்கே போனது யோசித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இதை கூட பேணுவதற்கு உடம்புல சக்தி கிடையாதா யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளும் நமக்கு ஓங்கி உரைக்கக்கூடிய முதல் விஷயமே தொழுகை சம்பந்தமாகத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று படைத்தவனையும் படைத்தவனுடைய தூதரையும் நாம் ஏற்றிருக்கிறோம். வணக்க வழிபாட்டிலே கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகை. நீங்கள் தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் பாவம். ஏனைய விஷயத்தை போன்று கிடையாது. நீங்கள் நினைச்சா தர்மம் கொடுக்கலாம், கொடுத்தால் நன்மைதான், கொடுக்காவிட்டால் பாவம் கிடையாது. சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, நஃபீலான தொழுகைகள் இருக்கிறது, சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, நஃபீலான நோன்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் பேணினால், இதையெல்லாம் நோற்றால், இதையெல்லாம் கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மை, கடைபிடிக்காவிட்டால் தீமை கிடையாது. ஆனால் ஐவேளை தொழுகை, அது ஃபஜ்ராக இருந்தாலும், லுஹராக இருந்தாலும், அஸ்ராக இருந்தாலும், மக்ரிபாக இருந்தாலும், இஷாவாக இருந்தாலும், இந்த ஐவேளை தொழுகையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது என்றால் இதை தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் பாவம். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஆயுட்காலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு 25 வயது ஆகிறது என்றால் 25 வருட காலத்தில் என்னுடைய வாழ்நாளில் நான் எத்தனை தொழுகையை பேணியிருக்கிறேன், எவ்வளவு தொழுகையை நான் விட்டிருக்கிறேன், வேண்டாம் என்று மறுத்திருக்கிறேன், அலட்சியமாக படுத்து உறங்கியிருக்கிறேன் என்று யோசித்து பாருங்கள். இதற்கான பாவ பரிகாரத்தை நாம் செய்திருக்கிறோமா? இறைவா, நான் வேண்டும் என்று தொழுகையை விட்டிருக்கிறேன், என்னை மன்னித்துவிடு என்று அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி ஓடி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தொழுகையே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. காலையில கண் விழிச்சதே 10-11 மணி என்று ஆகிவிட்டது என்றால் வாழ்நாளில் எப்படி நிம்மதி இருக்கும்? அன்றைய பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய திருப்பொருத்தமும் திருப்தியும் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய அருளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக பேணக்கூடிய வாழ்க்கை முறையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் பேரளவுல முஸ்லீம், தன்னுடைய நேம்ல இஸ்லாமிய பேர் இருக்கும், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படி மாதிரி பேர். வேற என்ன முஸ்லீம் அடையாளம்? தலையில தொப்பி போட்டிருப்பார் பாய், சரி இது இஸ்லாத்தினுடைய அடையாளம், இஸ்லாமியர்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை போன்று காட்சிப்படுத்தப்படுகிறது. முகத்தில் தாடி இருக்கும், இது இஸ்லாமியர்களுடைய அடையாளம், இவர் முஸ்லீம், இவர் இஸ்லாமியன் என்று உலகத்திலே காட்சி பொருளாக காட்டப்படுகிறது. வெள்ள கையில் கட்டி இருக்கிறாரு, பெண்களாக இருந்தால் தலையில முக்காடு போடுகிறார்கள், உடம்புல புர்கா அணிகிறார்கள். இதுவெல்லாம் என்ன? இதுவெல்லாம் முஸ்லீம்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை போன்று இப்ப நவீன காலம் மாறி போயிருச்சு. பேர்ல இஸ்லாமிய பேர் இருக்கா? சரி. உடம்புல இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த அடையாள டிரெஸ் ஆடை இருக்குதா? சரி. இதை தாண்டி என்ன பார்க்கப்படுகிறது? தொப்பியை போட்டுட்டு சிகரெட் அடிக்கக்கூடிய ஆட்களை கூட இன்றைக்கு பார்க்க முடிகிறது என்றால் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான நிலை, கீழ்த்தரமான நிலை. இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றாமல் அந்த ஐவேளை தொழுகை நேரம் கூட கடைகளில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குதா இல்லையா? பெண்களாக இருந்தால் வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு, படம் பார்த்து கொண்டு, நாடகம் பார்த்து கொண்டு அந்த நேரத்தை வீணாக கழிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்தில் இருக்குதா இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாம் என்ன மதிப்பை அளித்து விட்டோம், என்ன கண்ணியத்தை கொடுத்து விட்டோம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மார்க்கம் என்ற மகத்தான இந்த மந்திர கோல் இல்லாமல் பல பேர் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமகாலத்தில் இந்த சத்திய கொள்கையினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய இந்த கதகதப்பு, இந்த வெதுவெதுப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே கஷ்டத்தையும் துன்பத்தையும் மார்க்கத்தில் இல்லாத தீர்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில என்னடா இதற்கெல்லாம் தீர்வு என்று தெரியாமல் அலைந்து திரியக்கூடிய ஆட்கள் உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத இந்த சத்திய கொள்கையை, இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த தூய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இதற்காக நாம் என்ன மதிப்பை அளித்து விட்டோம், என்ன கண்ணியத்தை கொடுத்து விட்டோம் யோசித்து பாருங்கள். சொந்த வாழ்க்கையில தொழுகையே அடிபட்டுருச்சு. இப்படி இயங்கினால் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஏனைய நெறிமுறைகள், வரையறைகள் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக. ஊடகங்கள் அது காட்டக்கூடிய ஏராளமான செய்திகள் அல்லது இன்ன பிற நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கூத்து கும்மாளங்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்க முடியாத இந்த சமூகத்தை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய பாவத்தினுடைய பட்டாளம். இதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு தடுப்பரணையாவது இந்த மொபைல் போன் வடிவில் வந்திருக்குதா இல்லையா? ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் பாவத்தினுடைய பரிணாமம் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? தீமையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? நரகத்தை நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பெண்கள் காட்சி பொருளாக காட்டப்படுகிறார்கள். ஒரு ஆம்பளை ஒரு ஷூ வாங்குறதா இருந்தா, ஒரு செப்பலை வாங்குறதா இருந்தா, அங்கேயும் பெண்கள் காட்சி பொருளாக காட்டப்படுகிறார்கள், போகப் பொருளாக காட்சிப்படுத்தப்படுகிறார்கள், விளம்பரத்திற்காக ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அரைகுறை நிர்வாணத்தோடு நிறுத்தப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாவத்தினுடைய பரிணாமம் இருக்குதா இல்லையா? திரும்பும் திசையெல்லாம் தீமைகளுடைய பட்டாளம் இருக்குதா இல்லையா? யாராவது மறுக்க இயலுமா? யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பாவத்தை பார்க்கும் பொழுது இறைவா இதை விட்டு என்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு ஒரு வழிவகையை செய் என்று என்றைக்காவது பிரார்த்தித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். என்ன நாம என்ன வாழ்க்கைக்கு என்ன திட்டத்தை எடுத்து வைத்திருக்கிறோம்? உலகத்திற்காக படிப்போம், உலகத்திற்காக பொருளாதாரத்தை சேர்ப்போம், உலகத்திற்காக வியாபாரத்தை செய்வோம், உலகத்திற்காக என்னென்ன உழைப்புகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முடிகிறது என்றால் மறுமைக்காக நாம் எதை சேமித்து வைத்திருக்கிறோம்? யாயுகுல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். வல் தன்னூர் நஃப்சுமா கத்தமத்தில் இருக்கிறது. ஒரு ஆத்மா தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, உலக வாழ்க்கைக்காக அல்ல, உலகத்திற்காக நீ காசை வச்சிருப்ப, பதவி வச்சிருப்ப, பட்டத்தை வைத்திருப்பாய், உன்னுடைய வாழ்க்கையில நீ கல்வியை வைத்திருப்பாய், சொத்து சுகங்களை வைத்திருப்பாய், மாட மாளிகைகளுக்கும் கோட கோபுரங்களுக்கும் கோடீஸ்வரனாக சொந்தக்காரனாக நீ இருப்பாய். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை வாழ்க்கைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் எதுவுமே நம்ம கையில இல்லை என்றுதான் நம்மால பதில் சொல்ல முடியும். அப்படித்தானே? தொழுகின்ற தொழுகை கூட இன்றைக்கு பிறர் பார்ப்பதற்காக தொழ ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் பிறரால் மெச்சப்பட வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள், தன்னுடைய தொழுகையிலே கவனமற்றவர்களாக நிற்கிறார்கள், அல்லதீனஹும் யுராஊன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுது கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. நயவஞ்சர்களுடைய பண்பை அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. ஒய்தா காமு இலஸ்ஸலா காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக நிற்பார்கள் என்றால் அந்த தொழுகையிலே அலட்சியத்தோடு நிற்பார்கள், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். யார்? முஸ்லிம்கள் கிடையாது, நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது, நயவஞ்சர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, முனாஃபிக்கீன்கள். இப்படி பிறர் பார்ப்பதற்காக நாம தொழுகிறோமா இல்லையா? பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தொழுகிறோமா இல்லையா? தொழுகையாளிகளிடத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு. அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லித் தருகிற சட்டதிட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மறைந்து போகிறது என்றால், வாழ்க்கையில கரைந்து போகிறது என்றால், ஒளிந்து போகிறது என்றால், இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத் தருகிறது? நம்முடைய ஆடை அலங்காரங்களை கூட இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தந்ததின் அடிப்படையில் தான் வடிவமைக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக போதனை செய்கிறது. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, வலா யதுரிபன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன, அவர்கள் தங்களுடைய பாதங்களால் தங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தரையிலே அடித்து நடக்க வேண்டாம். திருமறை குர்ஆன் எச்சரிக்கிற ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கு உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு பெண்கள் தன்னையும் அறியாமல் இந்த பாவத்திலே ஈடுபடுகிறார்களா இல்லையா? மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள். வெளியிலே வரும் பொழுது அவ்வளவு அலங்காரங்கள், யாருக்கு நீங்கள் காட்ட பார்க்கிறீர்கள்? யாரை நீங்கள் திருப்திப்படுத்த நினைக்கிறீர்கள்? யாருடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவன்களுக்கு மட்டும் கண் குளிர்ச்சியாக தெரிய வேண்டிய ஒரு மனைவி, கண்டவனுடைய கண்களுக்கும் கண் குளிர்ச்சியாக தெரியக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்தில் இருக்குதா இல்லையா? ஆடை அலங்காரத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புர்காவை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் பெண்களுக்கு. ஆனால் இந்த ஆடை அலங்காரத்தை விட மிக கடுமையாக தன்னுடைய அலங்காரத்தை, தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அணியக்கூடிய புர்காவில் கூட அலங்காரங்கள் ஜொலிக்கிறது, அப்படியே பளபளக்கிறது. கண்களை எல்லாம் கவரக்கூடிய வகையில், எல்லோரும் பேசும் பொருளாக ஆகக்கூடிய வகையில் இன்றைய பெண்களுடைய நிலைப்பாடு இருக்குதா இல்லையா, செயல்பாடு இருக்குதா இல்லையா? இது எப்படிப்பட்ட வழிமுறை? யார் காட்டி தந்த வழிமுறை? மார்க்கம் அனுமதித்த காரியமா? யோசித்து பாருங்கள். இப்படி வெளியில் வருவதாக இருந்தால் அவ்வளவு ஆடம்பரங்கள், அவ்வளவு அலங்காரங்கள், முகத்துல பவுடர் அடிக்கிறது என்ன, தலையை சீவி சிங்காரிக்கிறது என்ன, கல்லு வச்ச புர்கா, ஜிகினா வச்ச புர்கா, பல பலனும் மின்னணும், எல்லாரையும் ரசிக்கணும். யாரிடத்துல உங்களுடைய அழகை வெளிப்படுத்த நினைக்கிறீங்க? உங்களுக்கு உரித்தானவன் யார்? உங்களுக்கு சொந்தமானவன் யார்? உங்களுடைய கருப்புக்கு சொந்தக்காரன் உங்களுடைய கணவன் மட்டும்தான். உங்களை பார்த்து ரசிக்க வேண்டியவன் உங்களுடைய கணவன் மட்டும்தான். உங்களை பார்த்து கண் குளிர்ச்சி அடைய வேண்டியவன் கணவன் மட்டும்தான். கண்டவனும் ரசிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அழகிய மார்க்கம் சொல்லி தந்த சட்டம் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது என்றால் நாம் முஸ்லீமா? யோசித்து பாருங்கள். வீட்டுல வகை வகையாக, விதம் விதமாக, ரகம் ரகமாக, ரேக் பை ரேக்கா, பீரோ ஃபுல்லா நிறைஞ்சு வலியும். என்ன சேலை? பட்டு சேலை ஒரு ரேக்கு, எம்பிராய்டு சேலை ஒரு ரேக்கு, பூனம் சேலை ஒரு ரேக்கு, கல்லு வச்சது சேலை, ஜிகினா வச்ச சேலை இப்படி. ஆனா என் நேரம் போட்டிருக்கிறது அழுக்கு நைட்டி. இதை தாண்டி என்ன இருக்கிறது பெண்கள்கிட்ட? வெளியில போறதா இருந்தா அலங்கரிச்சு சிங்காரிக்கிறது, எல்லாருடைய மனசையும் திருப்திப்படுத்தணும் நினைக்கிறது. வீட்டுக்குள்ள கணவன் இடத்துல காட்ட வேண்டிய அழக, கணவன் பார்த்து ரசிக்க வேண்டிய முறைப்படி வாழ வேண்டிய ஒரு பெண் அந்த இடத்துல தன்னுடைய அழகை அவள் வெளிப்படுத்துறது கிடையாது. யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறோம்? இதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா யதுரிபன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஜீனதிஹின்ன. உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கால்களை வைத்து தரையில் அடித்து கூட நடக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு துல்லியமாக பெண்களுக்கு பாடம் நடத்துகிறது, பாடம் புகட்டுகிறது, ஒழுக்க மாண்பை ஓங்கி உரைக்கிறது. என்ன மதிப்பை கொடுத்திருக்கிறோம் இந்த வசனத்திற்கு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு நேரத்தில் நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய சபையை கடந்து சென்றால் என்றால் அந்த வாசனையை ஆண்கள் நுகர்கிறார்கள் என்றால் இவள் விபச்சாரியை போன்று பார்க்கப்படுகிறாள். ரசூலாவுடைய வாக்கு, ரசூலாவுடைய எச்சரிக்கை. இன்றைக்கு பெருவாரியான பெண்கள் இது மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுகிறார்களா இல்லையா? பிரமதத்தவர்கள் கிடையாது, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வந்த பெண்களே இப்படிப்பட்ட நிலையிலே போகிறார்கள் என்றால் இதை மார்க்கம் அனுமதிக்கிறதா? யோசித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் இந்த இடத்திலேயும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படியே அழுகி போய் நிற்கிறது நம்முடைய வாழ்க்கையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இன்னொரு எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில அலட்சியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. பள்ளிவாசலுக்கு தொலை போகிறதாக இருந்தால் அவ்வளவு சீக்கிரமாக, அவ்வளவு விரைவாக ஓடி வரமாட்டோம். ஒரு மதரசா நடக்கிறது, ஒரு மார்க்க பயான் நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்? அங்க பேசி பேசி அறுப்பார்கள், தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசுவார்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சொல்வார்கள், அதுவெல்லாம் பாவம் என்று சுட்டி காட்டுவார்கள், தட்டி கேட்பார்கள். அதனால அதற்கு ஒரு அலட்சிய போக்கு, அதற்கு ஒரு உதாசீன போக்கு. ஆனால் ஒரு கடை வீதிகளுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு மாலுக்கு, ஒரு பெரும் பெரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருட்களை வாங்க செல்வதாக இருந்தால், ஒரு சேலை எடுக்க போறதாக இருந்தால், ஒரு துணிமணி எடுக்க போறதா இருந்தால், ஒரு நகை நட்டு எடுக்க போறதா இருந்தால் சீவி சிங்காரித்து விரைவாக வேகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இருக்குதா? நபிகள் நாயகத்தினுடைய இன்னொரு அறிவுரையை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த பூமியில அல்லாஹ்விற்கு மிக 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 விருப்பத்திற்குரிய ஒரு இடம் இருக்கும் என்றால் இறைவனுடைய பள்ளிவாசல் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இதே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த பூமியில அல்லாஹ்வுடைய மிக 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 விருப்பிற்குரிய இடம் இருக்கும் என்றால் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய கடை வீதிகளை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள்.
இந்த கடை வீதியை நாம் எப்படி பார்க்கிறோம்? அப்படியே அலங்கரிக்கப்பட்ட, ஜோடனை செய்யப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட வண்ண வண்ண நிற லைட்டுகளை பார்த்தவுடன், மின் கம்பங்களை பார்த்தவுடன் நம்முடைய உள்ளம் அப்படியே ரம்மியத்தால் ஆட்டம் போட ஆரம்பிக்கிறது, அதை ரசிக்க ஆரம்பிக்கிறது. நேரம் போவது, நேரம் போவது தெரிவது கிடையாது. நேரம் கடந்து கடந்து போய்கொண்டே இருக்கும். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் நின்று அப்படியே வாய்ப்பிழந்து பார்க்க சொன்னாலும் பார்த்துக் கொண்டிருப்போம். ஏன்? இந்த கடை வீதிகள் அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரிய இடம். சைத்தான் அங்கத்தான் நிற்பான். வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்தேன் என்று நின்று கொண்டிருப்பான். நீங்கள் இதே ஒரு மணி நேரத்தை, இதே ரெண்டு மணி நேரத்தை, இதே மூணு மணி நேரத்தை, என்றைக்காவது ஒரே ஒரு நாள் குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் அதை உணர்வீர்கள். அப்பொழுது சைத்தான் குர்ஆனை ஓத விட மாட்டான். ஏன்? தனக்கு சப்போர்ட்டுக்கு, நரகத்துக்கு கூட போகிற கூட்டாளிகள் வேண்டும். நீ குர்ஆனை ஓதினால் நன்மையை அடைவாய், நன்மையை அடைந்தால் சொர்க்கத்தை அடைவாய். தனக்கு சப்போர்ட்டுக்கு, நரகத்திற்கு படைகளை திரட்டக்கூடிய ஆட்கள்ல உன்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய ஆசை. அதற்காக அங்கே வந்து நிற்பான், உன்னை குர்ஆன் ஓத விடாமல் தடுப்பான். நீங்கள் கடை வீதிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? தேவைப்படுகிற பொருட்களை மட்டும் வாங்குவதற்காக கடை வீதிகளை பார்க்கிறோமா? தேவைப்படுகிற விஷயத்தை வாங்கிவிட்டு விரைந்து ஓடோடி வர வேண்டும் என்று விரும்புகிறோமா? அது பெரிய ஏதோ சுற்றுலா தலம் மாதிரி, அதை பெரிய பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் மாதிரி இன்றைக்கு பாவிக்கக்கூடிய இடங்களாக ஆக்கிவிட்டோம். இது ஒரு எச்சரிக்கை. இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அலட்சியமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய பொருளாதார சேமிப்பு. எப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆங்காங்கே பெட்டி கடைகள் அதிகரித்து இருக்கிறது. முஸ்லிம் வியாபாரிகள் நிறைய பெருகி விட்டார்கள். குறிப்பாக இந்த ஊர் போன்ற முஸ்லிம் அதிகமாக, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய இடங்கள்ல இன்றைக்கும் பீடி சிகரெட் பழக்க வழக்கங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. கஞ்சா, புளிப்பு போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை தடுப்பதற்கு எந்த இயக்கக்காரர்களும் முன்வருவது கிடையாது, எந்த ஜமாத்தர்களும் வாய் திறப்பது கிடையாது. சமூகத்தில் ஒரு கல்யாணம் என்றால் களமிறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட இது போன்ற கலை செடிகள் இந்த சமூகத்தில் ஊடுருவி இந்த சமூகத்தினுடைய நலனை கெடுத்து சீலரித்து சின்னாபின்னமாக சிதைக்கக்கூடிய இந்த பாவங்களுக்கு எதிராக கர்ஜிக்க வேண்டிய இயக்கவாதிகள் கூட தயங்கி போய் நிற்கிறார்கள், ஒதுங்கி போய் நிற்கிறார்கள். இந்த பாவத்தினுடைய பரிணாமம் கடை வீதிகள் வரைக்கும் வந்துவிட்டது. முஸ்லிம் வியாபாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பீடி சிகரெட் விற்று அதுல வரக்கூடிய காசை வைத்து குடும்பத்தை இயக்கக்கூடிய ஒரு அவல நிலை, கேடுகட்ட நிலை. தான் பீடி அடிக்க மாட்டாரு, தான் சிகரெட் அடிக்க மாட்டாரு, ஆனால் கேட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்து கொடுத்து அவருடைய உடல் சின்னாபின்னமாக சீரழிந்து நாசமாவதற்கு இவர் ஒரு காரணமாக இருப்பார். ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய் தினமும் சிகரெட் அடிக்கக்கூடிய ஆட்களுடைய நிலை ஒரு கட்டத்திலே கிட்னி ஃபெயிலியர், நுரையீரல் ஃபெயிலியர் என்று வந்து நிற்கிறது. பல லட்சங்கள் அதிலே கொட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட நிரந்தர நோயாளிகளாக படுக்கையிலே படுக்க வைக்கக்கூடிய நிலைக்கு காரணமானவர்கள் யார்? இந்த சமூகத்தில் காசு என்பதை கண்ணை பார்த்து, காசு என்பது அவருடைய கண்ணை மறைத்து, காசுக்காக, பணத்துக்காக போதையை தரக்கூடிய, உடலை நாசமாக்கக்கூடிய விஷயத்தை கூட அவர்கள் விற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்றால் இது மார்க்கம் அனுமதித்த பொருளாதார திட்டமிடுதலா? யோசித்து பாருங்கள். சாராய கடையில வேலை பார்க்க முடியுமா? பன்று இறைச்சி கடையில வேலை பார்க்க முடியுமா? உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறானே. நாசமான வேலையை பார்த்து விட்டு நானும் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் வெட்கக்கேடு, இதெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய காரியங்கள் இதெல்லாம். இன்னும் பல மக்கள் அழகிய மார்க்கத்தில் உள்ள அழகான உபதேசங்களை, அழுகி போன உபதேசங்களை போன்று அறிவுரைகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்ட காலம் போய் காதலே வாங்குறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போக்கு. இதெல்லாம் மார்க்கத்தை பார்த்தால் கிள்ளிக்கீரையாக, கேவலமாக, உதாசீன போக்கோடு அணுகக்கூடிய ஒரு அவல நிலை. பழைய நிலைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை உண்டாகிவிட்டது. எல்லாத்தையும் கேட்பாங்க, அதெல்லாம் சரிதான் பாய், இந்த காலத்துக்கு செட் ஆகாது, இஸ்லாத்துல முழுமையான இருக்க முடியாது, அப்படிலாம் இஸ்லாம் வந்து சொல்லல, முடிஞ்சாதான் செய்ய சொல்லுது. இப்படின்ற மாதிரி வியாக்கியானம் கொடுத்து விளக்கம் கொடுக்கிறேன்னு பேர்ல காரணம் சொல்லி காரணத்தை கற்பித்து ஈமான் என்ற லிஸ்டை தாண்டி வெளியில போகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உண்டாகிவிட்டது. மிக குறிப்பாக திருமணம் போன்ற சபைகள் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிற காரியங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த இடத்திலேயும் மார்க்கம் சில கட்டுப்பாடுகளை போடுகிறது, ஒரு வரையறைகளை, ஒரு நெறிமுறைகளை போட்டு தருகிறது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய விதிமுறை, இதை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. திருமணம் என்று வந்துவிட்டால் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி பார்க்காமல் ஓட ஓடி போகக்கூடிய ஒரு அவல நிலை, ஒரு அலட்சிய போக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்குதா? குடும்பத்தை எல்லாம் கூப்பிடாம கல்யாணமா? ஊருக்கு எல்லாம் சாப்பாடு போடாம கல்யாணமா? ஊருக்கெல்லாம் பத்திரிகை வைத்து எல்லோரையும் வரவேற்று எல்லோரையும் உட்கார வைத்து விருந்து போட்டு அவர்களுடைய மனசை திருப்திப்படுத்தாமல் ஒரு கல்யாணத்தை நடத்தணுமா என்று கேட்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என்றால் இது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையா? யோசித்து பாருங்கள். இதே பல செயல்பாடுகள்ல இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு நேர் எதிராக இஸ்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக தெரிவித்த பொழுதும் நான் அப்படி தாண்டா வாங்குவேன், என்னடா பண்ணுவேன் என்பதை போன்று திமிரு பிடித்த நிலையில தங்களுடைய திருமணத்தை நடத்தக்கூடிய ஆட்கள், பெருமத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஆட்கள், வாத்து நிசா சதுகாத்தின் நெஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆண்களையும் பார்த்து, ஒவ்வொரு மணமகன்களையும் பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற ஒரு எச்சரிக்கை, ஒரு கட்டாய கடமை. திருமணம் செய்வதாக இருந்தால் உன் கையில மகர் இருக்கணும், மகர் இருந்தால்தான் திருமணத்திற்கு நீ ஆசைப்படணும், இல்லையா நோன்பு வச்சுட்டு போடா என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு மகரை சேர்த்து கொடுப்பதற்கு கூட வக்கற்றவர்கள், வகையற்றவர்கள் இன்றைக்கு பெண் வீட்டில் இருந்து பிடுங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா? வீடுன்னு பேர்ல, காருன்னு பேர்ல, பங்களான்னு பேர்ல, நகை நட்டுன்னு பேர்ல, இப்படி எல்லாம் பெண் வீட்டை அடித்து புடுங்கக்கூடிய ஒரு அவல நிலைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்றால், இதை பிடுங்கி எறிய முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்வதற்கே வெட்கப்படும். என்னடா முஸ்லீம், மார்க்கம் இப்படி சட்டம் சொல்கிறது, இப்படி நமக்கு விதியை விதித்து வைத்திருக்கிறது, இதை காலிலே விதித்து விட்டு எங்கே போகிறாய்? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். அப்படி சில பேர் மகரை கொடுத்து விட்டு திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று கிளம்பக்கூடியவர்கள், ஒரு கட்டத்திலே புலம்பக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எங்கே? நான் எல்லோரையும் கூப்பிடப் போகிறேன், இது நம்ம மார்க்கத்தில் தடையா? இது நம்ம மார்க்கத்தில் ஹராமா? ஹராம் இல்லதான், தடை இல்லதான், தப்பு இல்லதான், தப்பு என்று மார்க்கம் சொல்லலதான். ஆனால் உங்களுடைய பொருளாதாரங்களை கொட்டித் இருக்கிற ஒரு இடமா அது? உங்களுடைய ஆணவத்தையும் உங்களுடைய அகம்பாவத்தையும் உங்களுடைய பணத்திமரையும் காட்டக்கூடிய சபையா அது? யோசித்து பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மகரை குறித்து இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்களோ, போதனை செய்தார்களோ, அதை சாதனையாக படைத்து காட்டினார்களோ, அதே நபிகள் பெருமகனார் தான் சொல்லுகிறார்கள், இன்னாஹி பரக்காக ஐசருகுனா, எந்த திருமணத்தில் செலவு கம்மியாக இருக்கிறதோ அங்கே பரக்கத் அதிகமாக இருக்கும். செலவு அதிகமானால் பரக்கத்து குறைவாக ஆகிவிடும். நீங்கள் எந்த அளவிற்கு செலவை அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு பரக்கத்து குறைந்து கொண்டே போகும். 1000-2000 பேருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு, ஊர் முழுக்க பந்தலை போட்டுவிட்டு, பந்தியை வைத்துவிட்டு, எல்லோருடைய வாயிலையும் சாப்பாட்டை போட்டுவிட்டு, எல்லோருடைய கூப்பாட்டிற்கும் அழைப்புக்கும் பதில் கொடுக்கிறேன் என்ற பெயர்ல களமிறங்கி தன்னுடைய காசையும் தன்னுடைய வீட்டினுடைய பல சொத்துக்களை இழந்து இந்த சமூகத்தில் பெரிய அளவிற்கு தன்னுடைய பணத்திமரை காட்டக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்வார்கள், பாரக்கல்லாஹுலக்க சொல்லுங்க, என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க, என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக பரக்கத்திற்காக துவா செய்யுங்கள் என்று அப்படியே ஆப்போசிட்டாக பரக்கத்திற்குண்டான வாசல ஃபுல்லா அடைச்சு வச்சுட்டு பரக்கத்துக்காக துவா செய்யணுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறை எங்க போச்சு? யோசித்து பாருங்கள். இது ஹராம் என்று தெல்ல தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இதே ஆட்கள், நான் உறவுகளை இணைக்க போறேன், சொந்த பந்தத்தை ஆதரிக்க போறேன், எங்கப்பா கல்யாண வீட்டுல தானா, சாப்பாட்டுல தானா, ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் பத்திரிக்கை வைக்கிறதுல தானா? பத்திரிக்கை வைக்கலன்னு பல குடும்பத்துல சண்டைங்க. பத்திரிக்கை வைக்கல, என் வீடியாரி வந்து என்னை கூப்பிடல கல்யாணத்துக்கு, இப்படின்னு இந்த லெவல்ல இந்த சமூகம் போச்சு. நான் விளங்குமா? யோசித்து பாருங்கள். ஈமானுடைய துளி அடையாளமாவது இந்த சமூகத்தில் இருக்குதா? யோசித்து பாருங்கள். எதுல காட்டணும் உண்மையிலேயே? நீ உறவை நினைக்கிறல்லப்பா, உன் சொந்தக்காரன்ல பல பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கான்ல, நிரந்தர நோயாளியாக கிடக்கிறான்ல, கேன்சர் நோய், அதே மாதிரி அல்சர் என்று, அதே மாதிரி பைல்ஸ் என்று பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்ட பொழுது எங்கே போனாய்? அப்ப போய் உறவை காப்பாற்ற வேண்டியதாங்களா? நீ சாப்பாடு போட்டு ஓ எல்லோரையும் கூப்பிடுகிறேன் என்று பேசக்கூடிய நீ, உன் சொந்தக்காரன் நோய்வாய்ப்படும் பொழுது எங்க போனாய்? அந்த நேரத்தில் உன் காசு செலவழிச்சுக்க வேண்டியதானே, அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை காட்டியிருக்க வேண்டியதானே. யோசித்து பாருங்கள். அப்பயும் எல்லாம் காட்ட மாட்டார்களா? கல்யாணம் என்று வந்து விட்டால் தான் தன்னுடைய காசை எல்லாம் தூக்கி போடுவார்கள். பெரிய மண்டபம், பெரிய அலங்கரிக்கப்பட்ட காரு, மேல தாளங்கள், கொட்டு மேளங்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், பார்த்தால் இஸ்லாமிய பெயர் ஒட்டப்பட்டிருக்கும். மாலை அணிவித்திருப்பார் மணமகன் மணமகள். அதனால் வரைக்கும் அந்த மணப்பெண்ணுடைய முகத்தை கூட மூடி வச்சு பாதுகாத்திருப்பார் அவருடைய தந்தை. மண்டபத்தில் அப்படியே எல்லோரும் பார்க்கிற விதமாக, அப்படியே காட்சி பொருளாக ஒரு பேனர்ல காட்டுற மாதிரி காட்டியிருப்பார். இது நாள் வரைக்கும் முகத்தை மூடி நீப்பா, ஒரு புர்காவை கூட போடாமல் நிற்க வைக்கிறாயே, போச்சா? இஸ்லாமிய மார்க்கம் போச்சு. இதெல்லாம் மார்க்கம் அங்கீகரிக்கிறா? யோசித்து பாருங்கள். அட, நபிகள் நாயகம் இருந்தார்கள் தானே. நீங்கள் எந்த சொந்த பந்தத்தை உச்சபட்சத்தில் வைத்து மதிக்கிறீர்களோ அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய கணவனை விட, உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய பிள்ளையை விட, நீங்கள் யாரால் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பெற்றோர்களை விட, ஏன் நீங்கள் உயிராக இருக்கக்கூடிய உங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் ஒரு ஆளை காண்பிக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ்தான். அந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில உள்ள சம்பவங்களை நீங்கள் பாருங்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழரை கூப்பிடாமல் சில திருமணங்கள் நடக்கத்தானே செய்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கவில்லையே, தன்னுடைய குரலை உயர்த்தவில்லையே, ஏண்டா என்னை கூப்பிடவில்லை என்று சட்டையை பிடிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அணுகுமுறை என்ன தெரியுமா? மார்க்கத்தில் உள்ள அந்த வரம்பை நீ பின்பற்றினாயா, மகரை நீ கொடுத்தாயா என்று தான் கேட்டார்களே ஒழிய, ஏண்டா உன் உயிரை விட மேலாக அல்லாஹ் என்னை நேசிக்க சொல்கிறான், என்னை விரும்ப சொல்கிறான், என்னைய கூப்பிடாம உன் கல்யாணத்தை நடத்திருக்கேடா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்று தள்ளுபடி செய்தார்களா ரசூலுல்லா? எந்த திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று கோபப்படுகிறான ஒரு முஸ்லிம், எந்த திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று ஆத்திரப்படுகிறான ரோஷப்படுகிறான ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டாம். அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடு இப்படித்தான் இருந்தது. திருமணத்திற்கு என்னை கூப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, மேரேஜ் இஸ் தி ஒன் ஆஃப் தி அக்ரிமெண்ட், அது ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். இதை தாண்டி என்னங்க? மகர் இருக்கணும், சாட்சி கையெழுத்து போறதுக்கு ரெண்டு பேர் இருக்கணும், இவ்வளவுதான். இதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் என்றால் இப்படி இப்படி எல்லாம் கிராண்டாக லக்ஸரியாக உன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து காசை எல்லாம் கரியாக்கி அதை நிகழ்த்த வேண்டும், நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நடக்குதுல திருமணம், மண்டபத்துல பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு பத்திரிக்கை வைக்கப்பட்டு மாலைகள் எல்லாம் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பெண்களாக மணக்க மகன்களாக ஆடம்பரத்தை எல்லாம் காட்டுகிறார்களே, இது மாதிரி ஒரே ஒரு திருமணத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் காட்ட முடியாது. ஒரு செய்தியை காட்ட முடியுமா? ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். காசு இருக்கிறது என்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்பதை போன்று சில மக்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்றால் இதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இது ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வட்டி என்ற ஒரு பெரும் பாவம் இன்றைக்கு சமூகத்தை ஆட்கொண்டு விட்டது. எதில் பார்த்தாலும் வட்டி, எங்கு திரும்பினாலும் வட்டி. வீடு கட்டுறதுக்காக, திருமணம் நடத்துவதற்காக, கல்விக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, இப்படி சொல்லி 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 எங்க போய் நிற்கிறோம்? பேங்க் வாசல்ல லோனுக்காக நிற்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி அதுக்கு இன்சூரன்ஸ், எஜுகேஷன், அது அந்த லோன், இந்த லோன், இப்படி போய் வட்டி என்ற பாவத்தை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கலையா? படைச்ச இறைவனோடு போர் பிரகடனம் செய்கிற ஒரு பெரும் பாவமாக அறிவிக்கலையா? இந்த பாவத்தின் உண்மையான ஒரு முஸ்லிம் உள்ளே போவானா? அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான காசுகளை வட்டிக்காக மட்டும் கட்டி கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். யாரும் மறுக்கவே இயலாது. என்ன அப்படி என்ன அவசியம் வந்து விட்டது? யோசித்து பாருங்க. நீ வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே இஎம்ஐல ஓடுது, இன்ஸ்டால்மெண்ட்ல ஓடுது. வாஷிங் மிஷின் என்னப்பா ரெடி கேஷா ஃபுல் கேஷா? ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கினியா? இல்லப்பா, மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா போதும். பார்த்தாலும் உள்ள வட்டி இருக்குது. ஏசி எல்லாம் வாங்கிருக்கல, ஏசி எல்லாம் மாட்டிருக்கல, ஹலாலா? இல்ல, மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுத்தா போதும், 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இன்ஸ்டால்மெண்ட். இதுக்கு பேர் பார்த்தால் வட்டி. வீட்டில் இருக்கிற டிவி, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினு, வீட்டில் இருக்கிற ஏசி, எல்லாமே எங்க பார்த்தாலும் வீட்டில் ஒரு வீடு இஸ்லாமிய வீடாக இல்லை, சுடுகாடாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன ஒப்பீடு தெரியுமா? என்ன ஊமை தெரியுமா? அல் ஹய்யு வல் மய்யித், உயிரோடு இருப்பவனுக்கும் செத்து போனவனுக்கும் உதாரணம் தான் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கக்கூடிய வீட்டுக்கும் இல்லாத வீட்டுக்கும் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பேணப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய விதிமுறைகள் தன்னுடைய வாழ்க்கையில செயலாக்கம் பெறுகிறது என்றால், இது உயிருள்ள வீடு. யார் சொன்னது? நபிகள் நாயகம் சொன்னது. இதுவெல்லாம் இல்லை என்றால் உன் வீடு செத்து போன வீடு, மையத்து வீடு. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அதனால சொல்லுகிறோம், இதனால் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஒரு வாழ்க்கை. மார்க்கத்தை நோக்கி நீங்கள் திரும்பி பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடுகிற வரைக்கும் தூங்குவதற்காக எல்லா விஷயத்தையும் மார்க்கம் அலங்கரித்து சொல்கிறது. அதை நீங்கள் அங்கீகரித்து வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. காலில் போடக்கூடிய செருப்பாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி வலது காலில் போடு என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உன் டிரெஸ் போடுறதா இருந்தாலும் வலது பக்கமாக ஆரம்பி, உன் தலையை சீவுறதா இருந்தாலும் வலது பக்கமாக ஆரம்பி, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி வலது கையால சாப்பிடு என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீ தண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் உட்கார்ந்து கொண்டு தண்ணி குடி என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படி துளி துளியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நூல் பிடித்தார் போல பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று போதிக்கிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற வகையிலே மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலேயே நாம் யோசித்து பார்த்தால் மார்க்கத்திற்கு முரணாகத்தான் இருக்கிறது, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியமாகத்தான் இருக்கிறது. கொள்கை உறுதி இல்லாமல் போய்விட்டது, தொழுகையிலே அலட்சியம் வந்து விட்டது, அமல்கள் ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது, வீட்டில குர்ஆனுடைய ஓதுதல் சத்தம் அழிஞ்சு நாசமாய் போய்விட்டது. எந்த வீட்டில திரும்பி பார்த்தாலும் நாடகங்கள் ஓடுகிற சத்தங்கள் பெருகிவிட்டது. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கூத்து கும்மாளங்கள், பெற்ற பிள்ளையை கூட பாட்டு வரிகளை மனப்பாடம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களாக மாறிவிட்டார்கள் பல பேர். இன்னும் பல பேர் பெற்ற பிள்ளைகளை கூத்தாளிகளுடைய குத்தாட்டங்களுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய பிள்ளைகளாக தங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அதை வீடியோ எடுத்து அதை பரப்பி அதை வைத்து சந்தோஷம் அடைகிறார்கள். கேவலமாக இல்லை, யோசித்து பாருங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை கதிகலங்கி மதிமயங்கி நரக பாதையிலே சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இப்பொழுதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அழுகி போய் கொண்டிருக்கிறது, அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்விற்காக மாற வேண்டிய சூழல் இது. இன்னைக்கு பார்க்கிறோம், திடீர் திடீர் என்று சின்ன பிள்ளைகள் உள்பட பல பேருக்கு மரணங்கள் வருகிறது. எப்பொழுது நம்முடைய மரணம் வரும் என்று யாரும் எழுதி வைக்க முடியாது. பேசிக் கொண்டிருக்கிற நான் உட்கார்வேனா என்று தெரியாது, யாருக்கு தெரியும்? உட்கார்வதற்கு முன்னால் மரணம் வந்து விட்டால் இப்படித்தான் உங்களுக்கும் நிலை, என்னுடைய நிலையும் இதுதான். படைத்தவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி திருந்தங்கள். வாழ்க்கையில இயன்ற அளவிற்கு இஸ்லாத்தினுடைய போதனைகளை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சியை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட முயற்சியோடு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் வல்லவனுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தருகிறார்கள். இப்படி வாழ்ந்தால் ஈருலக ஈடேற்றத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை சரிசமமாக மாறும். உலகத்திலேயும் வெற்றி கிடைக்கும், மறுமை நாளிலேயும் மகத்தான ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு பரிசை படைத்தளத்தில் நாம் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக, நல்ல அடியார்களாக, உண்மையிலேயே பேருக்கு முஸ்லிம் என்று சொல்லாமல், ஆடையிலே முஸ்லிம் என்று காட்டாமல், நம்முடைய முகத்திலே தாடியை வைத்துக் கொண்டு வேடம் போடாமல், வேஷம் போடாமல், அல்லாஹ்விற்காக உண்மையிலேயே நான் முஸ்லிம் தாண்டா என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு தெம்பையும் ஒரு துணிவையும் ஒரு ஆற்றலையும் ஒரு தகுதியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக.